இம்மாதம் 4ஆம் தேதி சென்னையில் தமிழக கைம்பெண்கள் வாழ்வுரிமை மாநாடு ஒன்று நடந்தது. 1000க்கு அதிகமான கைம்பெண்கள் சென்னை லோயலா கல்லூரியிலிருந்து பேரணி ஒன்றை தொடங்கி நடத்தினர். தமிழகத்தில் நடந்த இத்தகைய முதல் மாநாடு குறித்து பேசுகின்றார் அருள்பணி பால் மைக்கேல்ராஜ், இயேசு சபை. நாகப்பட்டினத்தை மையமாக வைத்து இயேசு சபையினர் நடத்தும் கைம்பெண்கள் வாழ்வுரிமை இயக்க பொறுப்பாளர் அருள்பணி பால் மைக்கேல்ராஜ். வணக்கம் தந்தை பால் மைக்கேல்ராஜ். வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பாக தங்களை வரவேற்கின்றோம். முதலில் தங்களை பற்றி எம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள்.
கடந்த 10 ஆண்டுகளாக நாகப்பட்டினம் பகுதியிலே தங்கியிருந்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய விதவைகள் மற்றும் கணவனால் வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுடைய வாழ்வுரிமைக்கென ஒரு இயக்கம் ஒன்றினை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த இயக்கத்திலே 1500 விதவைகள் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். 100 கிராமங்களிலே 100 குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. விதவைகளினுடைய குழுக்கள் ஒவ்வொரு குழுவிலும் 20-25 விதவைகள் மற்றும் கணவனால் வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருடைய வாழ்வுரிமைக்காக போராடுவதுதான் எமது நோக்கம். அவர்கள் அனைவரையும் இணைத்து விதவைகள் வாழ்வுரிமை இயக்கம் எனும் பெயரால் இயக்கம் உருவாக்கப்பட்டு இயக்கத்தினுடைய தொடர் செயல்பாடுகளாக பல்வேறு விதமான பயிற்சிகள் மாநாடுகள் நாகப்பட்டினம் பகுதியிலே நடத்தப்பட்டு வருகின்றது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே பொருளாதார உதவிகளும் செய்யப்படுகின்றது. பொருளாதார உதவியோடு நிறுத்திவிடாது அவர்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பெற வேண்டும் என்பதன் அடிப்படையிலே இந்த இயக்கம் பல்வேறு விதமான கொள்கைகளை கொண்டு செயல்பட்டு வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக சென்னையிலே ஒரு மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த மாநாட்டிலே 1000 விதவைகள் கலந்து கொண்டனர். இந்த 1000 விதவைகளும் நாகப்பட்டினம் பகுதியிலிருந்து மட்டும் வந்தவர்கள் அல்ல, தமிழகத்தின் 10 மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள். நாகப்பட்டினம் பகுதியில் இயேசு சபையினரால் செய்யப்பட்டு வந்த விதவைகள் முன்னேற்ற பணியை பார்த்து பல்வேறு துறவர சபைகள் மற்றும் தனியாரால் நடத்தப்பட்டு வருகின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அந்தந்த பகுதிகளிலே விதவைகளுக்கென பணியை ஆரம்பித்தனர். அவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற முயற்சியை இயேசு சபையினராகிய நாங்கள் எடுத்தோம். இதிலே இப்பொழுது 10 அமைப்புகள் உள்ளே இணைந்திருக்கின்றன. இந்த 10 அமைப்புகளையும் இணைத்து விதவைகள் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தமிழ்நாடு என்ற பெயரிலே ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த கூட்டமைப்பின் சார்பாகத்தான் சென்னையிலே மாநாடானது நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டிலே இந்த கூட்டமைப்பின் சார்பாக ஒவ்வொரு அமைப்பிலிருந்தும் 100-200 என்பதன் அடிப்படையிலே பல விதவைகள் கலந்து கொண்டார்கள். நாகப்பட்டினம் பகுதியிலிருந்து மட்டும் 500 விதவைகள் கலந்து கொண்டார்கள். எனவே இந்த மாநாடு ஒரு சீரும் சிறப்புமாக நடைபெற்ற மாநாடாக இருந்தது.
கைம்பெண்கள் அல்லது விதவைகள் மாநாட்டின் நோக்கம் என்ன?
இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்று பார்க்கின்ற சமயத்திலே இதுவரை விதவைகள் சமூகத்தால் மறக்கப்பட்டிருந்தார்கள். அரசும் விதவைகளினுடைய பிரச்சனையை மறந்துவிட்டிருந்தது. எனவே இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய மனச்சாட்சியை தட்டுவதும் சமூகத்தினுடைய மனச்சாட்சியை தட்டுவதும் அரசினுடைய கவனத்தை விதவைகள் பால் ஈர்ப்பதும் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இதற்கு முன்பாக விதவைகளுக்கான ஒரு மாநாடு என்பது நடத்தப்பட்டதாக வரலாற்றிலே இல்லை. எனவே தமிழக வரலாற்றிலே முதன்முறையாக இத்தகைய மாநாடு என்பது நடத்தப்படுகின்றது. ஒரு காலகட்டத்திலே பெரியார் அவர்கள் விதவைகளுடைய உரிமைகளுக்கென குரல் கொடுத்தார். ஆனால் அதனை தொடர்ந்து திராவிட பாரம்பரியத்தை கட்டி எழுப்பியவர்கள் அதனை மறந்துவிட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தன்னார்வ தொண்டர்களிடமிருந்து அந்த உரிமை குரலானது எழும்பி இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே முதல் முறையாக இத்துணை எண்ணிக்கையிலே விதவைகளை ஒருங்கிணைத்து விதவைகளுக்கான மாநாடு என்பது நடத்தப்படுகின்றது. இந்த மாநாட்டினுடைய மேலும் ஆழமான அழுத்தமான கோரிக்கைகள் என்று பார்க்கின்ற சமயத்திலே விதவைகளுக்கென தனியாக சட்டம் என்பது இந்த மண்ணிலே இல்லை. 67 ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்று ஆகிவிட்டது. அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலான சட்டங்கள் இதுவரை அரசினால், இந்திய தமிழக அரசுகளினால் நிறைவேற்றப்படவில்லை. ஏராளமான சட்டங்கள் பெண்களுடைய உரிமைகளுக்கென இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் அத்தகைய சட்டங்களில் விதவைகள் குறித்த பிரச்சனைகள் அலசி ஆராயப்படவில்லை, அதற்கான தீர்வுகள் காணப்படவில்லை. எனவேதான் அரசினுடைய கவனத்தை விதவைகள் பக்கம் ஈர்ப்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. எங்களுடைய கோரிக்கைகளில் முக்கியமான ஒரு கோரிக்கை, விதவைகளினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலே ஒரு புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது.
தந்தை பால் மைக்கேல் ராஜ், தமிழகத்தில் கைம்பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சவால்கள் என்னென்ன?
விதவைகளுடைய பிரச்சனை என்று பார்க்கின்ற சமயத்திலே, கணவனை இழந்த உடனேயே அவர்கள் நடைப்பிணங்கள் ஆக்கப்படுகின்றார்கள். உயிரோடு வாழுகின்றார்கள், ஆனால் சமூகத்தின் பார்வையிலே அவர்கள் செத்தவர்கள். எனவே அவர்களுக்கென எந்த விதமான உரிமையும் இல்லை. ஒரு தாய் ஒருவர் சொல்லுகின்றார், என்னுடைய கணவன் இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் வெளியில் வந்து பால்காரரிடம் பால் வாங்குவேன், ஆனால் அவர் இறந்து 15 நாட்கள் ஆகிவிட்ட நிலையிலே பால் வாங்குவதற்காக வழக்கம் போல நான் வெளியே சென்று பால்காரரிடம் பாலினை பெறுவதற்காக செல்லுகின்றேன். அந்த ஒரு நிலையிலே என்னோடு அந்யோன்யமாக பழகி வந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி என்னை பார்த்ததும் கடுகடுப்போடு உங்கள் முகத்தில் முழிச்சிட்டு, நாங்கள் நாளை தொடங்கினோம்னா விளங்கின மாதிரி தான், ஏன் நீங்கள் வர்றீங்க வெளியில், உங்கள் பிள்ளைகளை வெளியில் வந்து பால் வாங்கிட்டு போக சொல்ல வேண்டியதானே என்று சொல்லுகின்றார். எனவே இந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் விதவைகளினுடைய பிரச்சனை என்பது காலையில் எழுந்த உடனேயே ஆரம்பித்து விடுகின்றது. அதனைத் தொடர்ந்து கிராமப்புற பகுதிகளிலே பெண்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், காலையில் எந்திரிச்சு ஜன்னலை திறந்து வெளியில் பார்ப்போம், வீதியில் யாரும் இல்லைன்னா வெளியில் வருவோம், யாராவது வீதியில் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெளியில் வரமாட்டோம், ஏம்மா அப்படின்னு கேட்டாக்க, வீதியில் நல்லது கெட்டதுகளுக்கு போகிறவங்க எங்கள் முகத்தில் முழிச்சிட்டு போக விரும்ப மாட்டாங்க, எனவே நாங்களாக ஒதுங்கிக்குவோம், ஏம்மா அப்படி பார்த்தா உங்களை என்னம்மா சொல்லுவாங்க, எங்களை பார்த்த உடனே காரி துப்புவாங்க சிலர், சிலர் இந்த முண்டச்சி முகத்தில் முழிச்சிட்டு போனால் விளங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் எங்களை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே போய் இருந்து கொண்டு தங்களோட பிள்ளைகளை வெளியில் அனுப்பி நாங்கள் அவர்களுடைய வீட்டை கடந்து போயிட்டோமா அப்படின்னு பார்க்க சொல்லிட்டு, நாங்கள் கடந்து போயிட்டோம் அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு பிறகு வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அதன் பிறகு வெளியில் வருவாங்க. இப்படியெல்லாம் பலரும் பலவேறு விதமாக நடத்துவார்கள். எதுக்கு நம்ம ஊர் வாயில் விழுகணும் அப்படின்ற நினப்பில் நாங்கள் வெளியில் போகிறதையே தவிர்ப்போம். ரொம்ப கடினமாக இருக்கும் இவாறெல்லாம் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்கின்ற சமயத்தில். இன்னும் சொல்லப்போனாக்க, என்னோட சொந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு. என்னோட மகன், ஆசை ஆசையாக வளர்த்த மகன், அவனுக்கு கல்யாணம் கட்டி தாலி கட்டுற நேரம், அந்த நேரம் பார்த்து என்னோடய உறவுக்காரங்கள்லாம் என்கிட்ட வந்து, நீ முன்னால் நிற்காத, தாலி கட்டுற நேரத்தில் பக்கத்தில் நிற்காத, உன் பிள்ளைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. நான் உள்ளே போயிட்டேன், வீட்டுக்குள்ளே போயிட்டேன், தாலி கட்டுறதை நான் பார்க்கலை. எனக்குள்ளே எழும்பின கேள்வி, நான் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்கின பிள்ளை, என் புருஷன் அந்த குழந்தை பிறந்து 1 வருஷத்தில் செத்து போயிட்டாரு, அதன் பிறகு நான் தான் இந்த குழந்தைய படிக்க வச்சு எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு ஒரு படிப்பு வேலை வாய்ப்பு, அதன் பிறகு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் முடித்து வச்சு தாலி கட்ட போகிற நேரத்தில் நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னோடய வாழ்த்து என் பிள்ளைக்கு ஆகாதா? இன்னும் சொல்லப்போனால் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற கும்பலில் பெரும்பாலான பேர் வந்து, எப்படா மொய்ய செய்யலாம், சாப்பிடலாம், எந்திரிச்சு ஓடலாம், அடுத்த கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றவங்க தான் அங்கே வர்றாங்க. ஆனால் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறது இந்த தாயை விட வேறு யார் இருக்க முடியும்? என் புருஷன் இறந்து 20-22 வருஷம் ஆச்சு, அவருக்கும் சேர்த்து வாழ்த்துறதுக்கு நான் தானே உசுரோடு இருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய வாழ்த்து வந்து ஆகாதுன்னு இந்த சமூகம் புறக்கணிக்குதே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தாய்மார்கள் கேட்குறாங்க. எனவே இப்படிப்பட்ட மன உளைச்சலிலேயே விதவை தாய்மார்கள் வாழ வேண்டிய நிலைமை இருக்கின்றது.
கைம்பெண்களின் வாழ்வுரிமைக்காக செயல்படுவதற்கு தமிழக இயேசு சபையினர் நாகப்பட்டினத்தை மையமாக தேர்ந்தெடுத்திருப்பதற்கு நோக்கம் ஏதும் உண்டா தந்தை பால் மைக்கேல் ராஜ்?
நாங்கள் நாகப்பட்டினம் பகுதிக்கு சுனாமி நிவாரணப் பணி செய்வதற்காகத்தான் போனோம். சுனாமி நிவாரணப் பணி முடிவுற்ற நிலையில் இந்த விதவைகள் அந்த பகுதியில் ஏராளமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்றத ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவங்களோட பேசுகிற சமயத்தில் இன்னும் அவங்களுடைய வேதனை குரல், குமுறல் இவைகளெல்லாம் புரிந்து கொண்டோம். எனவே தான் அந்த பகுதியில் தொடர்ந்து இந்த விதவைகளுக்கான பணியை கூர்மைப்படுத்தி நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அதனை தொடர்ந்து பார்க்குறப்ப ஐநா அவையினுடைய அறிக்கை ஒன்று 2008 வெளிவந்தது, ஒரு ஆய்வறிக்கை. அது சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் தான் விதவைகளினுடைய எண்ணிக்கை பிற மாநிலங்களை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆய்வறிக்கை சொல்லுகின்றது. எனவே நாங்கள் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், காரைக்கால், நாகப்பட்டினம் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள், எனவே அந்த பகுதியில் விதவைகளுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகமாக இருப்பதை நாங்களும் பார்க்கின்றோம். எனவே அந்த பகுதியில் நாங்கள் இந்த பணியை தொடர்ந்து ஆற்றி வருகின்றோம்.
தந்தை பால் மைக்கேல் ராஜ், கைம்பெண்களின் வாழ்வுரிமை மாநாடு என்னும் கைம்பெண்களின் இன்றைய நிலை குறித்து வத்திக்கான் வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தங்களது முயற்சிகள் வெற்றி பெறட்டும். வணக்கம்.